நான்காவது வாழ்த்த நேயர்கள், பக்புமார்க்கத்தின் நீண்டகால மேலாதிக்கத்தினால் பூமியின் மீது நிலவியிருந்த இருளுக்கு மத்தியில் சத்தியத்தின் ஒளி முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலுள்ள மத்தியஸ்தர் கிறிஸ்து ஒருவரே. வேதாகமம்தான் வாழ்க்கையின் சட்டம். அதனை பற்றிக் கொண்டு மெய்யான ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பதே கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசமாகும். இப்படிப்பட்ட விசுவாசத்தை வளர்த்திருந்த தேவனுடைய மனிதர்கள் ஒவ்வொரு காலத்திலும் இருந்தனர். இந்த மனிதர்களுக்கு உலகம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறதென்பதை பின்சந்ததியார்கள் அறியார்கள். அவர்கள் மதவிரோதிகள் என்று அடையாளமிடப்பட்டனர். அவர்களது எழுத்துக்கள் அடக்கப்பட்டு தவறென திரித்து கூறப்பட்டன அல்லது சிதைக்கப்பட்டன. அப்படியிருந்தும் காலங்காலமாக தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் அதன் தூய்மையில் காத்து கொண்டிருந்தனர். இதை அவர்கள் தங்களின் பின்சந்ததியினருக்கு பரிசுத்தமான பிறப்புரிமையாக வைத்துச் சென்றனர். ரோமன் கத்தோலிக்க சபையின் மேலாதிக்கத்தை தொடர்ந்து இருண்ட காலமுண்டானது. இந்த காலத்திலிருந்த தேவனுடைய மக்களின் வரலாறு பரலோகத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் மனித ஆவணங்களில் அவை சொற்ப இடம்தான் பெற்றுள்ளன. அவர்களை உபத்திரவப்படுத்தினவர்கள் அவர்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளைத் தவிர அவரவர்களது வாழ்க்கையைப் பற்றிய சில அறிகுறிகள் மட்டுமே காணப்படக்கூடும். ரோமன் கத்தோலிக்க சபையின் கோட்பாடுகளுக்கு எதிரான மனிதர்களானாலும் எழுத்துக்களானாலும் அனைத்தும் அழிக்கப்போப்பு மார்க்கத்தின் பிடிவாதமான கோட்பாட்டின் மேல் ஒரு சந்தேகமோ அல்லது அதன் அதிகாரம் பற்றி ஒரு கேள்வியோ வெளிக்காட்டப்பட்டால், செல்வந்தர்களானாலும் ஏழைகளானாலும் மேலானவர்களானாலும் கீழானவர்களானாலும் உயிரை இழப்பதற்கு அதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. இணங்காதவர்களை கொடுமைப்படுத்தின ஒவ்வொரு ஆதாரத்தையும் அழித்துவிட ரோமன் கத்தோலிக்க சபை முயன்றது. அப்படிப்பட்ட ஆதாரங்களை உடைய புத்தகங்களும் எழுத்துக்களும் ஆவணங்களும் எரிக்கப்பட வேண்டும் என்ற கட்டளையை போப்புவின் ஆலோசனைக் கூட்டம் பிறப்பித்தது. அச்சுப்பதித்தல் கண்டுபிடிக்கப்படும் முன்பு புத்தகங்கள் எண்ணிக்கையில் சிலதாகவும் பாதுகாக்க இயலாதவையாகவும் இருந்தன. எனவே ரோமன் கத்தோலிக்க சபையினருக்கு அவர்களது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான தடைகள் கொஞ்சமாகத்தான் இருந்தது. மனசாட்சியின் சுதந்திரத்தை அனுபவிப்பதில் தொந்தரவு செய்யப்படாத ஒரு சபையும் ரோமன் கத்தோலிக்க சபையின் எல்லைக்குள்ளிருக்கவில்லை. அதிகாரத்தை கைப்பற்றியதும் தன் போக்கை அங்கீகரிக்க மறுத்த அனைவரையும் நொறுக்கும்படி அது தன் கரத்தை நீட்டினது. எனவே சபைகள் ஒன்றன்பின் ஒன்றாக அதன் ஆளுகைக்கு கட்டுப்பட்டு அடங்கின. பிரிட்டன் நாட்டில் கிறிஸ்தவ மார்க்கம் ஆதியிலேயே வேரூன்றியிருந்தது. முதலாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் பெற்றுக்கொண்ட சுவிசேஷம் அப்போது ரோமன் கத்தோலிக்க சபையின் மருளவிழுகையால் கரைபடாமலிருந்தது. மிகத் தொலைவிலிருந்த இந்த இடத்திற்கும் நீட்டப்பட்டிருந்த அஞ்ஞான பேரரசர்களால் உண்டான உபத்திரவங்கள்தான் பிரிட்டனிலிருந்த இந்த முதல் சபைகள் ரோமிடமிருந்து பெற்ற பரிசுகள். உபத்திரவத்தின் காரணமாக இங்கிலாந்தை விட்டு அநேக கிறிஸ்தவர்கள் ஓடிப்போனார்கள். இவர்கள் ஸ்காட்லாந்தில் அடைக்கலம் புகுந்தனர். அங்கிருந்து சத்தியம் அயர்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த தேசங்களிலெல்லாம் அது மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
சாக்சோனியர்கள் பிரிட்டனின் மீது படையெடுத்தபோது அஞ்ஞான மார்க்கமாளிகையை கைப்பற்றியது. வெற்றி பெற்றவர்கள் அவர்களது அடிமைகளால் போதிக்கப்படுவதை வெறுத்தனர். அதனால் கிறிஸ்தவர்கள் மலைகளுக்கும் புதர்களடங்கிய மறைவிடங்களுக்கும் பின்வாங்கிச் செல்ல வற்புறுத்தப்பட்டனர். அப்படியிருந்தும் சொற்ப நேரத்திற்கு மறைந்திருந்த ஒளி தொடர்ந்து எரிந்தது. ஒரு நூற்றாண்டுக்குப் பின் ஸ்காட்லாந்தில் அது வீசிய மிகவும் பிரகாசமான ஒளி தூரமான இடங்களுக்கும் விரிவடைந்தது. பக்திமிக்க கொலம்பா என்பவரும் அவருடன் ஊழியர்களும் சிதறிப்போன விசுவாசிகளை ஐயோனா என்னும் இடத்தில் உண்டு திரட்டி அந்த இடத்தை அவர்களது ஊழியத்தின் தலைமையிடமாக ஏற்படுத்தினார்கள். இந்த சுவிசேஷகர்களுக்கு நடுவில் வேதாகம் ஓய்வு நாளை ஆசரிக்கின்ற ஒருவர் இருந்தார். அவர் மூலமாக ஓய்வு நாள் சத்தியம் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஐயோனாவில் ஒரு பள்ளி ஏற்படுத்தப்பட்டது. அங்கிருந்து ஊழியக்காரர்கள் ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து போன்ற இடங்களுக்கு மட்டுமல்லாது ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து ஆகிய இடங்களுக்கும் இத்தாலிக்கும் கூட சென்றார்கள். ஆனால் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் பிரிட்டனின் மீது அதன் கண்ணை வைத்திருந்து அதை தனது மேலாதிக்கத்திற்கு கீழாக்க தீர்மானித்தது.
ஆறாம் நூற்றாண்டில் அதன் மிஷனரிமார்கள் அஞ்ஞான சாக்சோனியர்களை மதம் மாறச் செய்தனர். அகந்தை மிக்க மிலேச்சர்கள் அவர்களை ஆதரித்து வரவேற்றனர். அவர்கள் ரோமன் கத்தோலிக்க விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும்படி ஆயிரக்கணக்கானவர்களை ஊக்கப்படுத்தினார்கள். இந்த வேலை முன்னேற்றமடைந்தது. அப்போது போப்பு மார்க்கத் தலைவர்களும் அவர்களால் மதமாற்றம் அடைந்தவர்களும் பழங்கால கிறிஸ்தவர்களை எதிர்த்தனர். தெளிவான ஒரு வேற்றுமை இதில் காணப்பட்டது. முன் சொல்லப்பட்டவர்கள் மூடநம்பிக்கையையும் ஆடம்பரத்தையும் போப்பு மார்க்க அகந்தையையும் வெளிக்காட்டினர். பின் சொல்லப்பட்டவர்கள் எளிமையும் தாழ்மையும் உள்ளவர்களாகவும் சுபாவத்திலும் கோட்பாட்டிலும் நடக்கையிலும் வேதாகமத்தை பின்பற்றுகிறவர்களாகவும் இருந்தனர். இந்த கிறிஸ்தவ சபைகள் ரோமன் கத்தோலிக்க சபையின் மேலாதிக்கத்தை அங்கீகரிக்க வேண்டுமென்று ரோமன் கத்தோலிக்க சபையின் பிரதிநிதி கோரினார். தாங்கள் எல்லோரையும் நேசிக்க விரும்புவதாகவும் சபையின் மேலாதிக்கத்தின் உரிமை போப்புவிற்கு இல்லை என்றும் கிறிஸ்துவின் பின்னடியார்கள் ஒவ்வொருவரிடமும் தாங்கள் காட்ட வேண்டிய அதே கீழ்ப்படிதல்தான் போப்புவிடமும் காட்டப்படும் என்றும் பிரிட்டன் மக்கள் மிகவும் பணிவாக பதிலளித்தார்கள். அவர்களை ரோமன் கத்தோலிக்க சபையுடன் இணைக்க திரும்ப திரும்ப முயற்சிகள் செய்யப்பட்டன. ஆனால் இந்த தாழ்மையான கிறிஸ்தவர்கள் ரோம பிரதிநிதிகள் வெளிக்காட்டின் அகந்தையைக் கண்டு ஆச்சரியமடைந்து கிறிஸ்துவைத் தவிர வேறு எஜமானர்களை அறியோம் என்று பதிலளித்தனர். போப்பு மார்க்கத்தின் உண்மையான ஆவி இப்பொழுது தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டது. உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும் சகோதரர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் மீது போரை கொண்டு வரும் விரோதிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள நேரிடும் என்று ரோமன் கத்தோலிக்க சபை தலைவர் கூறினார். வாழ்க்கை நெறிகளை சாக்சோனியர்களுக்கு காண்பிக்க நீங்கள் எங்களுடன் சேராவிட்டால் அவர்களிடமிருந்து மரண அடி பெறுவீர்கள் என்றார். இவை வீணான பயமுறுத்தல்களாக மட்டுமிருக்கவில்லை. பிரிட்டனிலிருந்த சபைகள் போப்புவின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படியும் வரை அல்லது அழியும் வரை வேதாகம விசுவாசத்திற்கு சாட்சிகளாக இருந்த இவர்களுக்கெதிராக போர், சதியாலோசனை, வஞ்சகமாகியன செயல்படுத்தப்பட்டன. ரோமின் எல்லைக்கு அப்பாலிருந்த நாடுகளில் நூற்றுக்கணக்கான வருடங்களாக ரோமன் கத்தோலிக்க சபையின் கரையினால் முற்றிலுமாக பாதிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் இருந்தனர். அவர்கள் அஞ்ஞான மார்க்கத்தினால் சூழப்பட்டிருந்து காலம் கடந்து சென்றபோது அதன் தவறுகளால் பாதிக்கப்பட்டனர். ஆனாலும் தங்களின் விசுவாசச் சட்டங்களுக்கு வேதாகமத்தையே ஆதாரமாகக் கொண்டிருந்து அதன் அநேக சத்தியங்களை தழுவி வந்தனர். இந்த கிறிஸ்தவர்கள் தேவ பிரமாணங்களின் மீது நம்பிக்கை வைத்து நான்காம் கற்பனையான ஓய்வு நாளையும் ஆசரித்து வந்திருந்தனர். மத்திய ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலுமிருந்த அர்மேனியர்களுக்கு மத்தியிலும் இந்த விசுவாசத்தையும் நடத்துதலையுமுடைய சபைகள் இருந்திருந்தன. போப்பு மார்க்கத்தின் ஆக்கிரமிப்பை எதிர்த்தவர்களில் வால்டனியர்கள் முன்னணியில் நின்றிருந்தனர். போப்பு மார்க்கம் அதன் ஆளுகையை அமைத்திருந்த அதன் இருப்பிடத்திலேதானே அதன் தவறுகளும் ஊழல்களும் எதிர்க்கப்பட்டன. பிட்மான் சபைகள் அவைகளின் சுதந்திரத்தை நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் காத்து வந்திருந்தன. ஆனால் அவைகள் ரோமன் கத்தோலிக்க சபைக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்று வற்புறுத்தப்பட்ட நேரம் வந்தது. ரோமன் கத்தோலிக்க சபையின் கொடுங்கோன்மைக்கு எதிராக அவர்கள் வெற்றியடைய முடியாத போராட்டத்தை நடத்தினர். அதன்பின் உலகம் முழுவதும் வணங்குவது போல் காணப்பட்ட இந்த சபையின் மேன்மையை அந்த சபையின் தலைவர்கள் மனமின்றி அங்கீகரித்தனர். அப்படியிருந்தும் போப், குருமார்களாகியோரின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய மறுத்த சிலர் இருந்தனர். அவர்கள் தங்களுடைய தூய்மையையும் விசுவாசத்தின் எளிமையையும் தேவனுடனுள்ள பிணைப்பையும் காத்துக் கொள்வதில் தீர்மானமுள்ளவர்களாக இருந்தனர். ஒரு பிரிவினையுண்டாயிற்று. பண்டைய விசுவாசத்தை பற்றிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது பின்வாங்கினார்கள். சிலர் தங்களுடைய பிறப்பிடமான ஆல்ப்ஸ் மலையைத் துறந்து சத்தியத்தின் கொடியை அயல்நாடுகளில் உயர்த்தினார்கள். மற்றவர்கள் பின்வாங்கி தனிமையான பள்ளத்தாக்குகளிலும் மலை இடுக்குகளிலும் தங்கி தேவனைத் தொழும் சுதந்திரத்தை காத்துக்கொண்டனர். ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் தவறான கோட்பாடுகளை முன்வைத்திருந்தது. வால்டன்னிய கிறிஸ்தவர்களால் நூற்றாண்டுகளாக காக்கப்பட்டு போதிக்கப்பட்ட விசுவாசம் வேறுபட்டதாக இருந்தது. அவர்களுடைய சமய நம்பிக்கை தேவனால் எழுதப்பட்ட வார்த்தைகளை அஸ்திவாரமாகக் கொண்ட மெய்யான கிறிஸ்தவமாக இருந்தது. உலகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு தங்களுடைய மந்தைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் வேலை செய்திருந்த அந்த தாழ்மையான விவசாயிகள் மருளவிழுந்த சபையினால் உண்டான சத்தியத்திற்கெதிரான மதப்புரட்டிற்கும்
பிடிவாதமான கோட்பாட்டிற்கும் தாங்களாகவே வந்துவிடவில்லை. அவர்களது விசுவாசம் புதிதாக பெற்றுக்கொண்ட ஒன்றாகவும் இருக்கவில்லை. அவர்களுடைய சமய நம்பிக்கை அவர்களுடைய முற்பிதாக்களிடம் இருந்து அவர்கள் பெற்ற பரம்பரை சொத்தாக இருந்தது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட யூதா 3 அவர்களுடைய விசுவாசத்திற்காக, அப்போஸ்தல சபையின் விசுவாசத்திற்காக அவர்கள் போராடினார்கள். வனாந்தரத்திலிருந்த சபை உலகின் பெரும் தலைநகரில் இருக்கவில்லை. உலகின் பெரும் தலைநகரில் ரோம் நகரம் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த அகந்தைமிக்க மதத் தலைமையைப் போல் அது இருக்கவில்லை. உலகத்திற்கு கொடுக்கப்படும்படி தேவன் ஒப்படைத்த சத்தியமாகிய பொக்கிஷத்திற்கு, கிறிஸ்துவின் மெய்யான சபைக்கு அவர்கள் காவலாளர்களாக இருந்தனர். வேதாகம ஓய்வு நாளின் மீது ரோமன் கத்தோலிக்க சபைக்கு வெறுப்பு உள்ளது. உண்மையான சபை ரோமன் கத்தோலிக்க சபையை விட்டு பிரிவதற்கான பல காரணங்களில் ஓய்வு நாள் மிக முக்கியமான ஒன்றாகும். தீர்க்க தரிசனத்தில் முன்னுரைக்கப்பட்டபடி போப்புவின் வல்லமை சத்தியத்தை தரையிலே விழத்தள்ளிற்று. மனிதர்களின் சடங்காச்சாரங்களும் சம்பிரதாயங்களும் அதில் உயர்த்தப்பட்டது. தேவப்பிரமாணம் பூமியின் தூளில் தள்ளப்பட்டு காலின் கீழ் மிதிக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமையை பரிசுத்த நாளாக மேன்மைப்படுத்தும்படி ஆரம்ப காலத்திலேயே போப்பு மார்க்கத்தின் ஆட்சியின் கீழிருந்த சபைகள் வற்புறுத்தப்பட்டன. தவறுகளுக்கும் மூடநம்பிக்கைகளுக்கும் இடையில் அநேகர் குழப்படைந்தனர். தேவனுடைய உண்மையான ஜனங்களுங்கூட செய்வதறியாது ஓய்வு நாளை ஆசரித்த அதே சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் வேலை செய்வதிலிருந்தும் விலகினார்கள். ஆனால் இது போப்பு மார்க்கத் தலைவர்களை திருப்திப்படுத்தவில்லை. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை மேன்மைப்படுத்தினால் மட்டும் போதாது, ஓய்வு நாளை அவமதிக்கவும் வேண்டுமென்று வற்புறுத்தினார்கள். அதை மேன்மைப்படுத்தினவர்களை கடினமான வார்த்தைகளினால் எதிர்த்தனர். ரோமன் கத்தோலிக்க சபையின் வல்லமையிலிருந்து ஓடிப்போவதினால் மட்டுமே அவர்களால் தேவப்பிரமாணங்களுக்கு சமாதானமாக கீழ்ப்படிய முடிந்தது. ஐரோப்பிய மக்களில் வால்டன்னியர்கள்தான் பரிசுத்த வேதாகம மொழிபெயர்ப்பை முதன்முதலாக பெற்றார்கள். சீர்திருத்தம் உண்டாவதற்கு நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே வால்டன்னியர்கள் அவர்களது சொந்த மொழியில் வேதாகமத்தை கையெழுத்து பிரதியாக கொண்டிருந்து கலப்படமில்லாத சத்தியத்தை கொண்டிருந்தனர். அதுவே வெறுப்பிற்கும் உபத்திரவத்திற்கும் அவர்களை இலக்காக்கிற்று. கடைசி காலத்தில் தோன்றக்கூடிய பாபிலோன் ரோமன் கத்தோலிக்க சபைதான் என்று அவர்கள் அறிவித்தனர். அவர்களது உயிருக்கு ஆபத்து என்ற நிலையிலும் அதன் ஊழல்களை தடுப்பதற்கு எழுந்து நின்றனர். தொடர்ச்சியான உபத்திரவத்தின் அழுத்தத்தினால் சிலர் விசுவாசத்தில் சமரசம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அதன் கோட்பாடுகளுக்கு இணங்கினர். மற்றவர்கள் விசுவாசத்தை உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தனர். இருண்ட காலத்திற்கும் மருள விழுகைக்கும் ஊடாக வால்டன்னியர்கள் ரோமன் கத்தோலிக்க சபையின் மேலாதிக்கத்தை மறுத்து சிலை வழிபாட்டை விக்கிரக ஆராதனை என்று நிராகரித்து மெய்யான ஓய்வு நாளை ஆசரித்திருந்தார்கள். மிகப் பயங்கரமான எதிர்ப்பு என்னும் புயலின் போதும் தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டனர். ரோமன் கத்தோலிக்க சபையினரால் குவிக்கப்பட்ட விறகு கட்டைகளுக்கு நடுவே நாட்டப்பட்ட கம்பங்களில் கட்டப்பட்டு எரிக்கப்பட்டனர். வாளினால் வெட்டப்பட்டனர். ஈட்டியினால் குத்தப்பட்டனர். அப்போதும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் அவரது மேன்மைக்காகவும் அவர்கள் தடுமாற்றமின்றி நின்றனர். காலம் நெடுகிலும் உபத்திரவப்பட்டு ஒடுக்கப்பட்ட வால்டன்னியர்களுக்கு உயர்ந்த மலைகள் அடைக்கலம் தரும் மறைவிடங்களாயிருந்தன. இங்கு மத்திய காலத்திலிருந்த இருளுக்கிடையில் சத்தியத்தின் ஒளி எரிந்து பிரகாசிக்கும் வண்ணம் காக்கப்பட்டது. சத்தியத்திற்கு சாட்சிகளாக இருந்தவர்கள் இங்கு 1000 வருடங்கள் அவர்களது பண்டைய கால விசுவாசத்தை காத்திருந்தனர். அவர்களது நம்பிக்கைக்கு பொருத்தமாக வல்லமை மிக்க சத்தியம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இதை பாதுகாக்குமிடமாக வியக்கத்தக்க சரணாலயத்தை தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருந்தார். நாடுகடத்தப்பட்ட அந்த விசுவாசிகளுக்கு அந்த மலைகள் ஏகோவாவின் மாறாத நீதியின் அடையாளமாக இருந்தன. மாறாத அரச மேன்மையில் உயர்ந்து நின்றிருந்த அந்த மலைகளை அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு காட்டி எந்தவித வேற்றுமையும் மாறுபாடுமில்லாத ஏகோவாவை பற்றி அவர்களிடம் பேசினார்கள். நிலைத்து நிற்கின்ற இந்த குன்றுகளைப் போல அவரது வசனங்கள் என்றும் நிற்பவை என்று அவர்களிடம் கூறினார்கள். தேவன் இந்த மலைகளை ஸ்தாபித்து அவைகளை பலத்தினால் இடை கட்டினார். முடிவில்லாத அவரது வல்லமையுள்ள கரமேயன்றி வேறொன்றும் அவைகளை அவ்விடத்திலிருந்து அசைக்க முடியாது. அதைப்போலவே வானத்திலும் பூமியிலும் உள்ள அவரது அரசாங்கத்தின் அஸ்திவாரமாயிருக்கும்படி அவருடைய பிரமாணங்களை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த மலைகளை வேருடன் பெயர்த்து கடலில் எரிந்துவிட முடியும் என்றும், ஏகோவாவின் கற்பனைகளில் ஒன்றை மாற்றிவிட முடியும், அல்லது அவரது சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு அருளப்பட்ட வாக்குத்தத்தங்களில் ஒன்றை இல்லாமல் செய்துவிட முடியும் என்றும் எண்ணி, தன் உடன் மனிதனை அழிப்பதற்கு மனிதனின் கரம் எட்டலாம். என்றாலும் தேவ பிரமாணத்தின் மீதுள்ள விசுவாசத்தை காப்பதில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அசையாத குன்றுகளைப் போல உறுதியாக இருக்க வேண்டும். தாழ்வான பள்ளத்தாக்குகளிலுள்ள மலைகள் தேவனுடைய சிருஷ்டிக்கும் வல்லமைக்கு எப்போதுமுள்ள சாட்சிகளாயிருக்கின்றன. அந்த யாத்திரிகர்கள் ஏகோவாவின் பிரசன்னத்தை காட்டுகின்ற மௌனமான அந்த அடையாளங்களை நேசித்தனர். தங்களுக்குண்டான கஷ்டங்களுக்காக அவர்கள் ஒருபோதும் முணுமுணுக்கவில்லை. தனிமையான அந்த மலையில் அவர்கள் ஒருபோதும் தனிமையாக இருக்கவில்லை. மனிதர்களின் கோபத்திலும் கொடுமையிலுமிருந்து தேவன் அவர்களை காக்கும்படி ஒரு புகலிடம் தந்திருந்தார். அதற்காக அவர்கள் தேவனுக்கு நன்றி சொன்னார்கள். அவர் முன் நின்று அவரை தொழும்படி அவர்களுக்கு கிடைத்த சுதந்திரத்திற்காக அவர்கள் மகிழ்ந்தனர். எதிரிகளால் அடிக்கடி பின்தொடரப்பட்டபோது இக்குன்றுகளின் பெலன் அவர்களுக்கு நிச்சயமான பாதுகாப்பாக இருந்தது. அநேக மலைச்சிகரங்களிலிருந்து அவர்கள் தேவனை ஸ்தோத்தரித்தனர். நன்றி தெரிவிக்கும் அவர்களது பாடல்களை ரோமன் கத்தோலிக்க சபையின் இராணுவத்தினால் மௌனமாக்கிட இயலவில்லை. கிறிஸ்துவின் இந்த பின்னடியார்களின் பக்தி தூய்மையும் எளிமையும் வாஞ்சை மிக்கதாயும் இருந்தது. வீடுகள், நிலங்கள், நண்பர்கள், இனத்தாராகிய அனைத்தையும் விட உயிருக்கும் மேலாக சத்தியத்தின் கொள்கைகளை அவர்கள் மதித்தனர். இந்த கொள்கைகளை அவர்களது இதயங்களில் பதிக்க அவர்கள் வாஞ்சையுடன் முயன்றனர். இளைஞர்கள் சிறுவயதிலிருந்தே வேதவாக்கியங்களில் போதிக்கப்பட்டனர். தேவப்பிரமாணத்தின் உரிமையை பரிசுத்தமாக கருதும்படி கற்பிக்கப்பட்டனர். வேதாகம பிரதிகள் அபூர்வமாயிருந்தன. எனவே அதன் விலையேறப்பெற்ற வசனங்கள் மனப்பாடம் செய்யப்பட்டன. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு ஆகியவைகளின் பெரும் பகுதிகளை அவர்கள் மனனம் செய்திருந்தபடியால் அவைகளை திரும்பச் சொல்லக்கூடியவர்களாகவும் இருந்தனர். இயற்கையின் எழில்மிக்க காட்சிகளுடனும் அன்றாட வாழ்க்கையில் உண்டாகும் எளிமையான ஆசீர்வாதங்களுடனும் தேவனைப் பற்றிய எண்ணங்கள் பிணைக்கப்பட்டன. சகலவிதமான அனுகூலங்களையும் வசதிகளையும் தேவையான ஒவ்வொன்றையும் தருகிறவர் தேவன் என்ற நன்றியுணர்வுடன் அவரை நோக்கும்படி சிறு பிள்ளைகள் கற்றறிந்திருந்தனர். மென்மையும் அன்பும் நிறைந்த பெற்றோர் அவர்களது பிள்ளைகளுக்கு சுறுசுறுப்பை கற்றுத்தரும்படி அவர்களை ஞானமாக நேசித்தார்கள். அவர்களுக்கு முன் சோதனையும் கடினமிக்க வாழ்க்கையும் ஒருவேளை இரத்த சாட்சியாக மறிக்கக்கூடிய நிலைமையும் இருந்தது. துன்பத்தை அனுபவிக்கவும் கட்டுப்பாட்டிற்கு கீழ்ப்படியவும் தங்களுக்காக தாங்களே சிந்திக்கவும் செயல்படவும் அவர்கள் கற்பிக்கப்பட்டனர். பொறுப்புக்களை ஏற்றுக்கொள்ளவும், பேசும்போது வார்த்தைகளை காத்துக்கொள்ளவும், மௌனத்தின் ஞானத்தை புரிந்து கொள்ளவும் அவர்கள் சிறுவயது முதல் கற்பிக்கப்பட்டனர். பொறுப்பற்ற ஒரு வார்த்தையை அவர்களது விரோதிகள் கேட்க நேரிட்டால் கூட அது அதை பேசியவரின் உயிருக்கு ஆபத்தை உண்டு பண்ணும். அதுவுமல்லாமல் நூற்றுக்கணக்கான அவரது சகோதரரின் உயிரையும் அது ஆபத்துக்குள்ளாக்கிவிடக்கூடும். ஏனெனில் ஓநாய்கள் அவைகளின் இரையை வேட்டையாடுவது போல சமயச் சுதந்திரத்தின் மீது உரிமை பாராட்டுகின்றவர்களை பின்தொடர சத்தியத்தின் விரோதிகள் துணிந்திருந்தனர். வால்டன்னியர்கள் அவர்களது உலகப்பிரகாரமான செல்வச் செழிப்பை சத்தியத்திற்காக தியாகம் செய்தனர். விடாமுயற்சியினாலும் கடின உழைப்பினாலும் அவர்களது உணவை சம்பாதித்தனர். மலைகளிலிருந்த விவசாயம் செய்வதற்கு தகுதியான ஒவ்வொரு இடமும் கவனத்துடன் பண்படுத்தப்பட்டன. பள்ளத்தாக்குகளும் செழுமை குறைவான குன்றுக்களுங்கூட பயன்தரும்படி விவசாயம் செய்யப்பட்டன. சிக்கனமும் சுயமறுப்பும் பிள்ளைகளின் கல்வியின் ஒரு பகுதியாக இருந்தது. அவைகளை அவர்கள் பரம்பரை சொத்தாகப் பெற்றனர். அவர்களுடைய தேவைகள் அவர்களது சுய உழைப்பு, முன்யோசனை, விசுவாசம் ஆகியவைகளினால் மட்டுமே அவர்களுக்கு கிடைக்குமென்றும், தேவன் வாழ்க்கையை சீருள்ளதாக வடிவமைக்கிறார் என்றும் அவர்கள் போதிக்கப்பட்டனர். இந்த முறையானது உழைப்பு மிக்கதும் களைப்பூட்டுவதாகவும் இருந்தது. ஆனாலும் விழுந்து போன மனிதனுக்குத் தேவையான முழுமையுள்ளதாகவும் அவனுடைய பயிற்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தேவன் ஏற்படுத்தின பள்ளியாகவும் இருந்தது. உழைக்கவும் கடுமையாக பாடுபடவும் இளைஞர்கள் பழக்கப்படுத்தப்பட்டனர். அவர்களது புத்தி கூர்மையின் அவசியம் அலட்சியப்படுத்தப்படவில்லை. அவர்களது முழு பலமும் தேவனுக்கு சொந்தமானது என்றும் அவை அனைத்தும் தேவனுடைய சேவைக்கென்று மேம்பாடடையச் செய்ய வேண்டுமென்றும் அவர்கள் கற்பிக்கப்பட்டனர்.
வவுட்டாயிஸ் சபைகள் அவைகளின் தூய்மையிலும் சரி எளிமையிலும் சரி அப்போஸ்தலர்களின் காலத்திலிருந்த சபைகளைப் போன்றே இருந்தன. போப், குருமார்கள் ஆகியோரின் மேலாதிக்கத்தை நிராகரித்த அவர்கள், வேதாகமம் ஒன்றுதான், மேலாண்மையும் தவறாமையின் அதிகாரமும் கொண்டது என்று அதை பற்றிக் கொண்டிருந்தனர். அவர்களது போதகர்கள் ரோமன் கத்தோலிக்க குருமார்களைப் போல பிரபுக்களைப் போல இருக்கவில்லை. அவர்கள் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தார் என்ற அவர்களது எஜமானனின் உதாரணத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தனர். அவருடைய பரிசுத்த வார்த்தைகள் என்னும் புல்லுள்ள இடங்களுக்கும் ஜீவ ஊற்றுக்கும் அவர்கள் தேவனுடைய மந்தையை நடத்தி போஷித்தனர். மனித டாம்பிகத்தையும் பெருமையையும் காட்டுகின்ற பெரிய சபைகளிலும் பெரிய ஆலயங்களிலும் அவர்கள் கூடவில்லை. கிறிஸ்துவின் ஊழியர்களிடமிருந்து சத்தியத்தின் வார்த்தைகளை கவனிப்பதற்கு அவர்கள் மலைகளின் நிழல்களிலும் ஆல்பைன் பள்ளத்தாக்குகளிலும் ஆபத்தான வேளைகளில் மலைகளில் பாதுகாப்பாயிருந்த இடங்களிலும் கூடியிருந்தனர். அந்த போதகர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது மட்டுமன்றி நோயாளிகளையும் சந்தித்தனர். சிறுவர்களுக்கு வேதபாடம் கற்றுக் கொடுத்தனர். தவறுகிறவர்களை கண்டித்தனர். விவகாரங்களுக்கு பரிகாரம் தேடினர். இசைவையும் சகோதர சிநேகிதத்தையும் உண்டு பண்ண உழைத்தனர். சமாதான காலத்தில் மக்கள் கொடுத்த மனமுவந்த காணிக்கைகளினால் அவர்கள் தாங்கப்பட்டனர். ஆனால் கூடார வேலை செய்திருந்த பவுலைப் போலவே தேவைப்பட்டபோது தங்களை தாங்களே காத்துக்கொள்ளும் வகையில் ஏதாவதொரு தொழிலையும் கற்றிருந்தனர்.
இளைஞர்கள் போதகர்களால் போதிக்கப்பட்டிருந்தனர். பொதுவான கல்வியின் பல பிரிவுகளில் கவனம் செலுத்தப்பட்டிருந்தாலும் வேதாகமம்தான் முக்கிய பாடமாக இருந்தது. அநேக நிருபங்களுடன் மத்தேயு, யோவான் எழுதின சுவிசேஷங்களை மனப்பாடம் செய்திருந்தனர். அவர்கள் வேதாகமங்களின் பிரதிகளை நகலெடுப்பதிலும் ஈடுபட்டிருந்தனர். வேதாகமம் முழுவதும் சில கையெழுத்துப் பிரதிகளில் இருந்தது. மற்றவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பகுதிகள் மட்டுமிருந்தன. அவைகளில் வசனங்களுக்கு வேதாகமத்தை விளக்கக்கூடியவர்களால் கொடுக்கப்பட்ட விளக்கங்களும் இருந்தன. இவ்விதமாக தேவனுக்கு மேலாக தங்களை உயர்த்த வகை தேடினவர்களால் மூடி வைக்கப்பட்டிருந்த சத்தியத்தின் பொக்கிஷங்கள் வெளியே கொண்டுவரப்பட்டன. சில சமயங்களில் இருண்ட பெரும் குகைகளிலிருந்து தீவட்டிகளின் வெளிச்சத்தில் பொறுமையுடனும் ஓய்வற்ற உழைப்புடனும் வசனம் வசனமாக அதிகாரம் அதிகாரமாக வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டன. இவ்விதமாக சுத்தமான பொன் பிரகாசிப்பது போல வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தத்தை வெளியிடும் வேலை தொடர்ந்து அவை எவ்வளவு ஒளிமிக்கதாகவும் தெளிவானதாகவும் வல்லமையுள்ளதாகவும் உள்ளன என்பதை அவைகளுக்காக சோதனைகளை அனுபவித்தவர்களாலும் அந்த பணியில் ஈடுபட்டவர்களாலும் மட்டுமே உணர முடிந்தது. பரலோகத்திலிருந்து வந்த தூதர்கள் விசுவாசமிக்க இப்பணியாளர்களை சூழ்ந்திருந்தனர்.
மதப்புரட்டு, தவறுகள், மூடநம்பிக்கை என்னும் குப்பைகளுக்கடியில் சத்திய வார்த்தைகளை புதைத்துவிட சாத்தான் போப்புவின் குருமார்களையும் பாதிரிகளையும் நெருக்கி ஏவினான். ஆனால் இருண்ட காலத்திற்கும் ஊடாக அது கரைபடாததாக மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்தது. அது மனிதனின் முத்திரை அற்றதாக தேவனுடைய முத்திரையை ஏற்றதாக இருந்தது. வேத வாக்கியங்கள் எளிமையும் தெளிவுமிக்க அர்த்தத்தை உடையவைகளாயும் இருந்தன. அவைகளை இருளடையச் செய்யவும் தங்களது சொந்த சாட்சியங்களுக்கெதிராக ஆக்கும் முயற்சியிலும் மனிதர்கள் களைப்படையாதவர்களாக இருந்தனர். அழிப்பதற்கென்று வீசும் புயலுக்கும் பயங்கரமான கடல் அலைகளுக்கும் நடுவில் அகப்பட்ட கப்பலைப் போல தேவனுடைய வார்த்தைகள் அவைகளை மேற்கொண்டு பயணம் செய்கின்றன. பூமிக்கடியிலுள்ள சுரங்கங்களில் ஏராளமான பொன்னும் வெள்ளியும் அதை தோண்டுபவர்களுக்கு கிடைக்கும். அதைப்போல் மிகுந்த ஆர்வத்துடனும் ஜபத்துடனும் தேடுபவர்களுக்கு மட்டுமே சத்தியத்தின் கருவூலங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன.
சிறுவயதிலும் இளமைப் பருவத்திலும் பெரிய மனிதனாக இருக்கும்போதும் காலம் நெடுகிலுமாக கற்பதற்கென தேவன் வேதாகமத்தை வடிவமைத்தார். அவர் தம்மை வெளிப்படுத்துவதற்காக வேதாகமத்தை மனிதர்களுக்கு கொடுத்தார். புதிதாக அறிந்து கொள்ளப்படும் ஒவ்வொரு சத்தியமும் அதன் ஆசிரியரின் பண்பை வெளிக்காட்டுபவையாக உள்ளன.
வேதவாக்கியங்களை வாசிப்பது மக்களை அவர்களது சிருஷ்டிகருடன் நெருங்கிய உறவிற்கு கொண்டுவரும் கருவியாக அமைந்துள்ளது. அவரது சித்தத்தை பற்றிய தெளிவான அறிவை தருவதாக உள்ளது. அதுவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலுள்ள செய்தி தொடர்பு கருவியாகவும் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வால்டனியர்கள் கருதியிருந்த அதே நேரம், மனதை விரிவடையச் செய்வதும் உணர்ந்து கொள்ளும் திறனை அதிகப்படுத்திக் கொள்ளுவதும் மனிதர்களைப் பற்றிய அறிவும் செயலாக்கமும் அவசியமானது என்பதை அறியாத குருடர்களாக இருக்கவில்லை. விரிவான கல்வி, சிந்தனை, கண்டுபிடிப்புகள் ஆகியவைகளை கற்றுத்தரக்கூடிய பிரான்சிலோ அல்லது இத்தாலியிலோ இருந்த பெரிய கல்விக்கூடங்களுக்கு அவர்களது சுயதேசமான ஆல்ப்ஸ் மலைப்பள்ளிகளிலிருந்து சில இளைஞர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். அப்படி அனுப்பப்பட்டவர்கள் மிகவும் தந்திரமான மதப்புரட்டுக்களையும் மிகவும் பயங்கரமான அபாயங்களையும் கொண்டு வருகின்ற வஞ்சகங்களடங்கிய சோதனைகளை சந்தித்தனர். தீய பழக்கங்களை கண்டனர். சாத்தானின் தீய ஏவலாளர்களை சந்தித்தனர். ஆனால் சிறுவயதிலிருந்தே அவர்கள் கற்ற கல்வி இவைகளையெல்லாம் சந்திப்பதற்கு அவர்களை தகுதிப்படுத்தும் தன்மையோடு இருந்தது. அந்தப் பள்ளிகளில் அவர்கள் எங்கு சென்ற போதிலும் ஒருவர் மீதும் நம்பிக்கை வைக்காமல் இருக்க வேண்டியதிருந்தது. அவர்களது பெரும் செல்வமாகிய வேதவாக்கிய கையெழுத்து பிரதிகளை மறைத்து வைக்கும் விதத்தில் அவர்களது உடைகள் ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தன. மாதக்கணக்கிலும் வருடக்கணக்கிலும் அவர்களது உழைப்பினால் உண்டான இந்த கனிகளை அவர்கள் தங்களுடன் எடுத்துச் சென்றிருந்தனர். சந்தேகத்தை எழுப்பாமல் செயல்படக்கூடிய போதெல்லாம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள இதயம் திறக்கப்பட்டவர்களாக காணப்பட்ட சிலரின் பாதையில் அவைகளின் சில பகுதிகளை மிகவும் எச்சரிக்கையுடன் வைத்தனர். இந்த நோக்கத்தை செயல்படுத்திட வால்டனிய இளைஞர்கள் அவர்களது அன்னைகளின் மடிகளில் இருக்கும் போதிலிருந்தே பழக்கப்படுத்தப்பட்டிருந்தனர். அவர்கள் தங்களுடைய வேலையை புரிந்து கொண்டு விசுவாசத்துடன் அதை செய்தனர். இந்த பள்ளிகளிலிருந்து மெய்யான விசுவாசத்திற்கு மனம் மாறினவர்கள் ஆதாயம் செய்யப்பட்டனர். அதன் கொள்கைகள் அதன் சுகந்தத்தை அந்த பள்ளிகள் எங்கிலும் பரவச் செய்தன. அப்படியிருந்தும் போப்பு மார்க்கத் தலைவர்கள் மிக நெருக்கமான விசாரணையினால் கூட அவர்களுடைய கோட்பாடுகளுக்கு எதிரான மதப்புரட்டுகள் என்று கருதப்பட்டவைகளின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க இயலவில்லை.
கிறிஸ்துவின் ஆவி ஒரு ஊழியக்காரனின் ஆவியாக உள்ளது. புதுப்பிக்கப்பட்ட இதயத்திலிருந்து வருகிற முதல் துடிப்பு மற்றவர்களை மீட்பரிடம் கொண்டு செல்ல வேண்டுமென்பதே. சத்தியத்தை அதன் தூய்மையுடன் தங்கள் சபைகளில் மட்டும் காத்துக்கொண்டால் போதாது. அவர்களிடமிருந்து தேவன் இன்னும் அதிகமானவர்களை எதிர்பார்க்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். இருளில் இருப்பவர்களின் மீது வெளிச்சத்தை பிரகாசிக்கச் செய்யும் பக்தி வினயமான பொறுப்பு அவர்களிடம் உள்ளது என்பதையும் அவர்கள் உணர்ந்தனர். எனவே ரோமன் கத்தோலிக்க சபை புகுத்தியிருந்த அடிமைத் தலையை உடைக்க தேவனுடைய பலமிக்க வார்த்தைகளின் வல்லமையை அவர்கள் நாடினார்கள். வவுடாயிஸ் மக்கள் ஊழியக்காரர்களாக பயிற்றுவிக்கப்பட்டனர். இந்த ஊழியத்தில் ஈடுபட விரும்பின ஒவ்வொரு ஊழியரும் ஒரு சுவிசேஷகரின் அனுபவத்தை அடைந்தாக வேண்டுமென்று கோரப்பட்டனர். தங்கள் ஊர்களிலிருந்த சபையின் பொறுப்பை அவர்கள் ஏற்பதற்கு முன் ஒவ்வொருவரும் 3 வருடங்கள் ஏதாவதொரு பணிக்களத்தில் சேவை செய்தாக வேண்டும். சுயவெறுப்பையும் தர்த்தியாகத்தையும் எதிர்பார்த்த இந்த சேவை மனிதருடைய ஆத்துமாக்கள் சோதிக்கப்பட்ட அக்காலத்தில் ஊழியர்களுடைய வாழ்க்கைக்கு மிகச் சரியான அறிமுகமாயிருந்தது. இந்த பரிசுத்தமான பதவிக்கென்று அபிஷேகம் செய்யப்பட்ட இளம் போதகர்கள் முன் உலகப்பிரகாரமான செல்வமும் மகிமையும் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவர்கள் அவைகளை பார்க்காமல் உழைப்பும் ஆபத்தும் இரத்த சாட்சியாக மாறக்கூடிய நிலைமையும் இருப்பதை கண்டனர். இயேசு அவரது சீடர்களை இருவர் இருவராக அனுப்பியிருந்தார்.
அதைப்போலவே இந்த ஊழியக்காரர்களும் இருவர் இருவராக வெளியே சென்றனர். வழக்கமாக ஒரு இளைஞனுடன் அனுபவத்தில் முதிர்ந்த ஒருவர் சென்றிருந்தார். இளைஞனின் பயிற்சிக்கு அவர் பொறுப்புள்ளவராக இருந்தார். இளைஞன் அந்த முதியவரின் போதனைக்கு செவிசாய்க்க வேண்டியதிருந்தது. இந்த இரு உடன் ஊழியர்களும் எப்பொழுதும் ஒருமித்திருக்கவில்லை. ஆனால் ஜபமம் செய்வதற்காகவும்
ஆலோசனைகளுக்காகவும் அதிகமாக சந்தித்து விசுவாசத்தில் ஒருவரையொருவர் வளப்படுத்திக் கொண்டிருந்தனர்.
அவர்களது ஊழியத்தின் நோக்கத்தை அவர்கள் வெளிக்காட்டியிருந்தால் தோற்கடிக்கப்பட்டிருந்திருப்பார்கள். எனவே மிகுந்த கவனத்துடன் அவர்களது உண்மையான நோக்கத்தை மறைத்திருந்தனர். ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஏதாவது ஒரு தொழிலை கற்றிருந்தான். இந்த ஊழியக்காரர்கள் மதச்சார்பற்ற வேலைக்காகச் செல்லுகிறோம் என்ற திரைமறைவில் அவர்களது பணியினை தொடர்ந்தனர். அலைந்து திரிந்து செய்கின்ற வியாபாரத்தை அவர்கள் வழக்கமாக தேர்ந்தெடுத்தனர். தூரமான இடத்திலந்தி அந்நாட்களில் வாங்கப்பட முடியாத பட்டுத் துணிகள், ஆபரணங்கள் மற்றும் அநேக பொருட்களை சுமந்து சென்றனர். மிஷனரிகளாகச் சென்றிருந்தால் அவமரியாதையாக நடத்தப்பட இருந்த இடங்களில் அவர்கள் வியாபாரிகளாக வரவேற்கப்பட்டிருந்தனர். பொன்னையும் வைரத்தையும் விட விலை உயர்ந்த ஒரு செல்வத்தை மக்கள் முன் வைக்க வேண்டியதாக இருந்தது. அதற்கான ஞானத்திற்காக அவர்களது இதயங்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கி உயர்த்தப்பட்டவையாக இருந்தன. அவர்கள் தங்களுடன் முழு வேதாகமத்தையோ அதன் ஒரு பகுதியையோ இரகசியமாக எடுத்துச் செல்லும் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அவர்களிடம் பொருள் வாங்குவதில் ஈடுபட்டிருந்தவர்களை இந்த கைப்பிரதிகளின் மீது கவனம் வைக்கும்படி செய்தனர். இவ்வாறாக தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்படியான ஆர்வம் அடிக்கடி எழுப்பப்பட்டது. அவைகளை பெற்றுக்கொள்ள விரும்பினவர்களுக்கு அவைகளின் சில பகுதிகள் மகிழ்ச்சியுடன் தரப்பட்டன. இந்த ஊழியம் அவர்களின் சொந்த மலை அடிவாரங்களிலிருந்த சமவெளிகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் ஆரம்பமாகி எல்லைகளைக் கடந்து விரிவடைந்தது. அவர்களது எஜமானனைப் போலவே அவர்களும் காலடிகளில்லாதவர்களாகவும் முரட்டு உடைகளை அணிந்தவர்களாகவும் பயணத்தால் அழுக்கடைந்தவர்களாகவும் தூரமான இடங்களிலிருந்து பெரும் நகரங்களுக்குள் நுழைந்தனர். விலைமதிப்புமிக்க விதைகளை அவர்கள் எங்கும் விதைத்தார்கள். அவர்களது பாதையில் சபைகள் எழும்பின. இரத்த சாட்சிகளின் இரத்தம் சத்தியத்திற்குச் சாட்சியாக இருந்தது. விசுவாசமிக்க இந்த மனிதர்களின் ஊழியத்தினால் ஏராளமான ஆத்துமாக்கள் பெருகின. இந்த அறுவடையை தேவனுடைய நாளானது வெளிப்படுத்தும். தேவனுடைய வார்த்தைகள் தங்களை திரையிட்டு மறைத்துக் கொண்டு மௌனமாக அவைகளின் பாதையை வகுத்துச் சென்றன. மகிழ்ச்சிமிக்க வரவேற்பை அவை வீடுகளிலும் மனிதர்களின் இதயங்களிலும் சந்தித்தன. வேத வாக்கியங்கள். வால்டெனியருக்கு கடந்த காலத்தில் தேவன் மனிதர்களுடன் இடைப்பட்டதன் ஆதாரமாகவும் நிகழ்காலத்திலுள்ள பொறுப்புகள், ஊழியங்கள் ஆகியவைகளின் வெளிப்படுத்தலாகவும் மட்டும் இருக்கவில்லை. எதிர்காலத்திலுள்ள ஆபத்துக்களையும் மகிமைகளையும் கூட விவரிக்கின்றவையாக இருந்தன. எல்லாவற்றிற்கும் முடிவு வெகு தூரத்தில் இல்லையென்று அவர்கள் நம்பினர். ஜபத்துடனும் கண்ணீருடனும் அவர்கள் வேதாகமத்தை வாசித்தனர். அப்போது மிகுந்த விலைமதிப்புள்ள அதன் வார்த்தைகளால் ஆழமாக உணர்த்தப்பட்டனர். மீட்கும் இந்த சத்தியங்களை பிறருக்கு அறிவிக்க வேண்டிய அவர்களது கடமையையும் அவர்கள் உணர்ந்தனர். வேதாகமத்தின் பரிசுத்தமான பக்கங்களில் மீட்பின் திட்டம் மிகத் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் இயேசுவை நம்புவதால் உண்டாகும் ஆறுதல், நம்பிக்கை, சமாதானம் ஆகியவைகளையும் அவர்கள் கண்டனர். அவர்களது அறிவை ஒளிபரச் செய்யும் வண்ணம் அவர்களது இதயங்களில் அது பிரகாசித்தது. அது அவர்களை மகிழச் செய்தபோது போப்பு மார்க்கத்தின் இருளில் இருந்தவர்களின் மீது அந்த ஒளிக்கதிர்கள் பாய வேண்டுமென்று அவர்கள் வாஞ்சித்தனர். போப், குருமார்கள் ஆகியோரின் வழிகாட்டுதலில் திரளானவர்கள் அவர்களது ஆத்துமாக்களின் பாவமன்னிப்பை பெறும் முயற்சியில் தங்களது சரீரங்களை வீணாக வதைத்துக் கொண்டிருந்ததைக் கண்டனர். தங்களை இரட்சிக்கும்படியாக தங்களது நற்செயல்களின் மீது நம்பிக்கை வைக்கும்படி அவர்கள் கற்பிக்கப்பட்டிருந்தனர். எனவே அவர்கள் எப்பொழுதும் தங்களையே நோக்கிக் கொண்டிருந்தனர். அவர்களது மனங்கள் அவர்களது பாவகரமான நிலைமையையே சிந்தித்துக் கொண்டிருந்தன. தாங்கள் தேவகோபத்திற்கு ஆளாகியிருப்பதைக் கண்டு சரீரத்தையும் ஆத்துமாவையும் வதைத்துக் கொண்டிருந்தும் இளைப்பாறுதல் இல்லாதவர்களாக இருந்தனர். இவ்வாறாக நேர்மையான ஆத்துமாக்கள் கத்தோலிக்க மார்க்கத்தின் கோட்பாடுகளினால் கட்டப்பட்டிருந்தன. ஆயிரக்கணக்கானவர்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் விட்டுப் பிரிந்து தங்களுடைய வாழ்க்கையை மடங்களின் அறைகளில் கழித்தனர். அடிக்கடி செய்யப்பட்ட உபவாசங்கள், தங்களுக்கு தாங்களே கொடுத்துக் கொண்ட கொடுமையான சவுக்கடிகள், இரவெல்லாம் கண்விழித்திருத்தல், தங்குமிடங்களிலிருந்த மிகக் குளிர்ச்சிமிக்க கற்களின் மீது சாஷ்டாங்கமாக மணிக்கணக்கில் விழுந்து கிடத்தல்,
புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீண்ட பயணம் செய்தல், தாழ்மைப்படுத்தும் பாவமன்னிப்புச் செயல்கள், பயங்கரமான சித்திரவதைகள், இவை போன்ற செயல்களினால் ஆயிரக்கணக்கானவர்கள் மனசாட்சியில் சமாதானத்தைக் காண வீணாக முயன்றிருந்தனர். பாவபாரத்தால் அழுத்தப்பட்டவர்களாக பழிவாங்கும் தேவகோபம் பற்றிய பயத்துடன் நடமாடி களைப்படைந்து இயற்கை வழிவிடும் வரை வேதனையுடன் இருந்து அநேகர் ஒளியின் ஒரு கீற்றையோ நம்பிக்கையையோ கூட காணாமல் கல்லறைகளில் அடங்கினர்.
ஆவிக்குரிய உணவின்றி பட்டினி கிடந்த இந்த ஆத்துமாக்களுக்கு ஜீவ அப்பம் கொடுக்கவும், தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னும் தூதினால் வரும் சமாதானத்தை கொடுக்கவும் அவர்களது மீட்பின் ஒரே நம்பிக்கையாக கிறிஸ்து இருப்பதை அவர்களுக்குச் சுட்டிக்காட்டவும் வாழ்த்தனியர்கள் வாஞ்சித்தனர். தேவ பிரமாணங்களை மீறினதற்கு தங்களுடைய நற்கிரியைகளினால் பாவநிவாரணம் உண்டு பண்ணலாமென அவர்கள் நம்பியிருந்த இந்த கோட்பாடு தவறை அடிப்படையாகக் கொண்டது என்று வாழ்த்தனியர்கள் அவர்களிடம் கூறினார்கள். மனித மேன்மைகளைச் சார்ந்து இருப்பது கிறிஸ்துவின் அன்பை பற்றிய நோக்கிற்கு குறுக்கே வளர்கிறது. விழுந்து போன மனித இனத்தினால் அதன் மீட்பிற்காக எந்த ஒரு செயலையும் தேவனுக்கு முன் வைக்க இயலாது. அப்படி இருந்ததால்தான் இயேசு மனிதனுக்காக அவரது ஜீவனை தியாக வழியாகச் செலுத்தினார். சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்தவரின் மேன்மைகள்தான் கிறிஸ்தவ விசுவாசத்தின் அஸ்திவாரமாக உள்ளது. உடலுடன் கையும் காலும் பிணைக்கப்பட்டிருப்பது போல் ஆத்துமா கிறிஸ்துவுடன் பிணைக்கப்பட்டதாக இருந்து கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறது என்பதே உண்மை.
போப், குருமார்கள் ஆகியோரின் போதனைகள் தேவ சுபாவத்தையும் கிறிஸ்துவின் சுபாவத்தையும் மிகவும் ஈவு இரக்கமற்றதாக காட்டியிருந்தன. விழுந்து கிடக்கும் நிலைமையிலுள்ள மனிதனிடம் அனுதாபமில்லாதவராக இரட்சகர் காட்டப்பட்டு அது நிமித்தம் குருமார்கள் பரிசுத்தவான்கள் ஆகியோரின் மத்தியஸ்தம் கெஞ்சி கேட்கப்பட வேண்டும் என்பதாக அவர்கள் போதித்திருந்தனர். தேவனுடைய வார்த்தையினால் மனங்களில் வெளிச்சமடைந்த அவர்கள் இயேசுவை மன உருக்கமுள்ள அன்புமிக்க இரட்சகராக, மனிதர்கள் அனைவரையும் அவர்களுடைய பாவப்பாரத்தோடும் சோர்வுகளோடும் கவலைகளோடும் தம்மிடம் வரும்படியாக கரம் நீட்டி அழைக்கிறவராக அவர்களுக்கு காட்டுவதற்கு வாஞ்சித்தனர். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை காணாமலும் தேவனிடம் நேரடியாக வந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய முடியாமலும் இருப்பதற்காக சாத்தான் அவர்கள் முன் அடுக்கி வைத்திருந்த தடைகள் அனைத்தையும் நீக்கிட அவ்வூழியர்கள் வாஞ்சித்தனர்.
வௌடாயிஸ் ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்தின் விலைமதிப்புமிக்க சத்தியங்களை விசாரித்தவர்களுக்கு வாஞ்சையுடன் விவரித்தனர். மிக கவனமாக எழுதப்பட்டிருந்த வேதாகம பகுதிகளை அவர்கள் எச்சரிக்கையுடன் கொடுத்தனர். பழிவாங்கும் நோக்கத்துடன் நியாயத்தீர்ப்பை செயல்படுத்த காத்திருக்கும் ஒரு கடவுளை மட்டுமே அவர்களது மனசாட்சியால் காண முடிந்திருந்தது. இவ்விதமாக பாவத்தால் நொறுங்குண்ட ஆத்துமாவிற்கு நம்பிக்கையை ஊட்டுவது அவர்களது பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அடிக்கடி நடுங்கும் உதடுகளுடனும் கண்ணீர் வடியும் கண்களுடனும் முழங்காலில் நின்று பாவியின் ஒரே நம்பிக்கையாக இருந்த விலைமதிப்புமிக்க வாக்குத்தத்தத்தை அந்த சகோதரர்களுக்கு எடுத்து காட்டினார்கள். இப்படியாக தமது செட்டைகளின் கீழ் ஆரோக்கியத்தையுடைய நீதியின் சூரியன் பிரகாசிக்கும்படி அநேக இருண்ட மனங்களிலிருந்த துயரம் என்னும் கார்மேகத்தை சத்தியத்தின் ஒளி ஊடுருவிச் சென்றது. வேத வசனங்களில் சில பகுதிகளைச் சரியாக புரிந்து கொண்டதாக உறுதியுண்டாகவில்லையெனில் அதை கேட்க விரும்பியவர்களுக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும் வரை திரும்பத் திரும்ப அடிக்கடி அவைகள் வாசித்து காட்டப்பட்டது.
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். முதலாம் யோவான் 1:7. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:14-16. என்னும் இந்த வசனங்கள் திரும்பத் திரும்பச் சொல்லப்படுவதற்கு ஆவலுடன் விருப்பப்பட்டன.
கத்தோலிக்க மார்க்கத்தின் உரிமை பாராட்டுதலை குறித்து அநேகர் வஞ்சிக்கப்படவில்லை. பாவிக்காக மனிதர்களோ அல்லது தேவ தூதர்களோ மத்தியஸ்தம் செய்வது எவ்விதம் வீணானது என்பதை அவர்கள் கண்டனர். அவர்களது மனங்களில் உண்மையான வெளிச்சம் உதித்தது. அப்போது அவர்கள், கிறிஸ்து என் ஆசாரியர், அவரது இரத்தம் எனக்கான தியாக பலி, அவரது பலிபீடம் நான் பாவ அறிக்கை செய்யுமிடம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார்கள், விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12 என்னும் வசனங்களை திரும்பத் திரும்பச் சொல்லி இயேசுவின் மேன்மைகளின் மீது தங்களை முற்றிலுமாகச் சார்ந்திருக்கச் செய்தனர். புயலால் அலைக்கழிக்கப்பட்ட ஏழ்மையான சில ஆத்துமாக்களுக்கு மீட்பரின் அன்பை பற்றிய நிச்சயத்தை நடைமுறைப்படுத்துவது மிக மிக மேன்மையானதாக காணப்பட்டது. அது கொண்டு வந்த இளைப்பாறுதல் அவ்வளவு பெரிதாக இருந்தது. அவர்கள் மீது வீசப்பட்ட ஒளிவெள்ளம் அவர்களை பரலோகத்திற்கே எடுத்துச் சென்றது போல் காணப்பட்டது. அவர்களுடைய கரங்கள் நம்பிக்கையுடன் இயேசுவின் கரங்களை பற்றிக் கொண்டன. நித்திய கண்மலையின் மீது அவர்களது பாதங்கள் ஊன்றப்பட்டன. மரணத்தைப் பற்றிய எல்லா பயமும் நீங்கிவிட்டது. சிறையினாலும் எரியும் அக்கினியினாலும் தங்களுடைய இரட்சகரின் நாமத்தை மேன்மைப்படுத்தும்படி அவர்கள் அதை விரும்பினார்கள்.
சத்தியத்தையும் அதன் ஒளியையும் வாஞ்சித்த சிலக்கு சில சமயங்களிலும், பலருக்குப் பல சமயங்களிலும், சில வேளைகளில் தனிநபருக்கும் இரகசியமான இடங்களில் வேதவசனங்கள் வாசித்துக் காட்டப்பட்டன. அடிக்கடி முழு இரவுகளும் இவ்விதமாக கழிக்கப்பட்டன. இரக்கத்தின் தூதுவன் இரட்சிப்பை பற்றிக் கொண்டதன் ஆரவாரம் அடங்கும் வரை அவர்களுக்கு வேதவாக்கியங்களை வாசித்துக் காட்டியிருந்தான். அந்த தூதுவனை வாசிப்பதை நிறுத்த வற்புறுத்தும்படி அதனை கேட்டிருந்தவர்களின் வியப்பும் கொண்டாட்டமும் அவ்வளவு பெரிதாக இருந்தது. எனது காணிக்கையை தேவன் அங்கீகரிப்பாரா? அவர் என்னை நோக்கி புன்முறுவல் செய்வாரா? என்னை மன்னிப்பாரா? என்பது போன்ற வார்த்தைகள் அடிக்கடி சொல்லப்பட்டன. வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28 என்ற வசனம் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலாக வாசிக்கப்பட்டது. விசுவாசம் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டபோது இனிமேல் தீர்த்த யாத்திரைகள் இல்லை, இனிமேல் புண்ணிய ஸ்தலங்களுக்கான வேதனைமிக்க பயணங்கள் இல்லை. நான் பாவியாகவும் பரிசுத்தமில்லாதவனுமாக இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடம் வரலாம். எனது பாவ மன்னிப்பிற்கான மன்றாட்டை அவர் அலட்சியப்படுத்த மாட்டார். உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, என்னுடைய பாவங்களுங்கூட எனக்கு மன்னிக்கப்படும் என்ற மகிழ்ச்சிமிக்க பதில்கள் உண்டாயின.
துதித்தலினாலும் நன்றி தெரிவிப்பதினாலும் பரிசுத்தமான மகிழ்ச்சியின் ஆரவாரம் இதயத்தை நிரப்பும். இயேசுவின் பெயர் உயர்த்தப்படும். இந்த மகிழ்ச்சிமிக்க ஆத்துமாக்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை பரப்பினார்கள். தங்களுடைய அனுபவங்களை திரும்பச் சொல்லுவதற்காக, மெய்யான ஜீவப்பாதையை அவர்கள் கண்டுகொண்டதைச் சொல்லுவதற்காக தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பினார்கள். சத்தியத்தின் மீது ஏக்கமாயிருந்தவர்களின் மனங்களில் நேரடியாகப் பேசின பக்தி வினயமான ஒரு வல்லமை அவ்வேதவாக்கியங்களில் இருந்தது. அது தேவனுடைய குரலாக இருந்து அதைக் கேட்டவர்களுக்குள் அவர்கள் குற்றவாளிகள் என்ற உணர்வை கொண்டு வந்தது. சத்தியத்தின் தூதுவன் அவனது வழியே சென்று விட்டான். ஆனால் அவனுடைய தாழ்மையான தோற்றமும் உண்மையும் அவனது அக்கறை ஆழ்ந்த ஊக்கம் ஆகியவையும் அடிக்கடி குறிப்பிடப்பட்டன. அநேக சமயங்களில் அவன் எங்கிருந்து வந்தானென்றோ அல்லது எங்கே சென்றானென்றோ அவனைச் செவிமடுத்தவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் முதலில் ஆச்சரியத்தினாலும் அதன்பின் நன்றியுள்ள மகிழ்ச்சியினாலும் பிரமிப்படைந்து போனார்கள். அதனால் அவர்கள் அவனைப் பற்றி விசாரிப்பதற்கு நினைக்கவில்லை. அவர்களுடைய வீட்டிற்கு வரவேண்டுமென்று அவர்கள் அவனை வற்புறுத்தின போது, மந்தையிலிருந்து காணாமல் போன ஆட்டை தேடிச் செல்ல வேண்டியதாக உள்ளது என்று அவன் பதில் கூறினான். அவன் பரலோகத்திலிருந்து வந்த ஒரு தேவதூதனாக இருப்பானோ என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அநேக சமயங்களில் சத்தியத்தின் அந்த தூதன் பின்னர் காணப்படவே இல்லை. ஒருவேளை அவன் வேறொரு இடத்திற்குச் சென்றிருக்கலாம், அல்லது அறியப்படாத நிலவரை எதிலாவது தனது உயிரை இழந்திருக்கலாம். சத்தியத்திற்காக சாட்சி பகர்ந்த இடத்தில் அவனது எலும்புகள் உரிக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் அவன் விட்டுச் சென்ற வசனங்கள் அழிக்க இயலாதவையாக இருந்தன. அவை மனிதர்களின் இதயங்களில் கிரியை செய்து கொண்டிருந்தன. நியாயத்தீர்ப்பின் போதுதான் ஆசீர்வாதமான அதன் பலன்கள் முழுவதுமாக தெரியும். வால்டென்னிய தூதுவர்கள் சாத்தானுடைய ராஜ்யங்களிலும் மிக ஜாக்கிரதையாக எழுப்பப்பட்ட அந்தகார வல்லமையின் எதிர்ப்புகளுக்குள்ளும் நுழைந்தனர்.
தீமையின் அதிபதியினால் சத்தியத்தின் முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் ஒவ்வொன்றும் கண்காணிக்கப்பட்டது. அவனுடைய பிரதிநிதிகளைப் பற்றிய பயங்களை ஏவினான். அந்த தாழ்மையுள்ள அலைந்து திரிந்து ஊழியம் செய்யும் ஊழியர்களின் மூலம் தங்களுடைய குறிக்கோளுக்கு ஆபத்து ஏற்படுவதை போப்பதிகாரத் தலைவர்களால் பார்க்க முடிந்தது. சத்திய ஒளி தடையின்றி பிரவேசிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தால் மக்களை சூழ்ந்திருந்த தவறான போதனைகளாகிய காரிருள் நீக்கப்பட்டிருக்கும். அது மனிதர்களுடைய மனதை தேவனுக்கு நேராக மட்டும் திருப்பி ரோமினுடைய அதிகாரத்தை முற்றிலுமாக அழித்துவிட்டிருக்கும்.
பண்டைய சபையின் விசுவாசத்தை உடையவர்களான இவர்கள் உயிருடன் இருப்பது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தின் மருள விழுகைக்கு தொடர்ச்சியான சாட்சியாயிருந்தது. ஆனால் அது மிகக் கசப்பான வெறுப்பையும் உபத்திரவத்தையும் எழுப்பிவிட்டது. வேதாகமங்களை ஒப்படைத்துவிட அவர்கள் தெரிவித்த மறுப்பு கத்தோலிக்க சபையினால் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு குற்றமாக இருந்தது. எனவே அந்த சபை அவர்களை பூமியிலிருந்து அழித்துவிட தீர்மானம் செய்தது. அப்பொழுது அவர்களிருந்த மலை வீடுகளில் அவர்களுக்கெதிரான சிலுவைப் போர் ஆரம்பமாயிற்று. மதவிரோத குற்ற விசாரணைக்காரர்கள் அவர்களது பாதையில் வந்ததால் குற்றமற்ற ஆபேலை கொலைபாதகனான காயின் கொண்டது போன்ற நிகழ்ச்சிகள் அடிக்கடி திரும்பத் திரும்ப நிகழ்ந்தன. மீண்டும் மீண்டும் அவர்களது செழிப்பான நிலங்களும் வீடுகளும் ஆலயங்களும் அடித்து நொறுக்கப்பட்டன. ஒரு சமயம் செழுமையாயிருந்த வயல்களும் குற்றமற்றவர்களாலும் உற்சாகமானவர்களாலும் நிறைந்திருந்த வீடுகளும் பாழிடங்களாக்கப்பட்டன. கடித்து குதறும் மிருகம் இரத்தத்தின் ருசியினால் மேலும் வெறிகொள்ளுவது போல் போப்பு மார்க்கத்தாரின் ஆங்காரம் அவர்களால் துன்புறுத்தப்பட்டவர்களின் வேதனைகள் அதிகரித்தபோது மேலும் அதிகரித்தது. மலை பள்ளத்தாக்குகளிலும் மலை சிகரங்களின் பாறைகளிலும் மறைந்திருந்த தூய்மையான விசுவாசத்தை உடையவர்களில் அநேகர் பின்தொடரப்பட்டு வேட்டையாடப்பட்டனர்.
தடை செய்யப்பட்டிருந்த சமுதாயத்தினரின் பண்பை குறித்த எந்தவிதமான குற்றச்சாட்டையும் கொண்டுவர முடியவில்லை. அவர்கள் சமாதானமும் அமைதியும் பக்தியுமிக்க ஜனங்களென்று அவர்களது விரோதிகளும் கூட கூறினார்கள். போப்புவின் மாறுபட்ட விருப்பத்தின்படி தேவனைத் தொழமாட்டோம் என்றதுதான் அவர்கள் செய்த பெரும் குற்றமாக இருந்தது. இந்த குற்றத்திற்காக கொடிய மனிதர்களும் பேய்களும் கண்டுபிடித்த தாழ்த்தப்படுத்துதல், அவமானங்கள், சித்திரவதைகள் ஆகிய கொடுமைகளெல்லாம் அவர்கள் மீது குவிக்கப்பட்டன.
ஒரு சமயம் இவர்களை பூமியிலிருந்தே அழித்துவிட ரோமன் கத்தோலிக்க சபை தீர்மானித்தபோது அவர்களை மதவிரோதிகள் எனக் கண்டனம் செய்யும் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதன்படி அவர்கள் கொலைஞர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்கள் சோம்பேறிகள் என்றோ, நாணயமில்லாதவர்கள் என்றோ, ஒழுக்கமில்லாதவர்கள் என்றோ குற்றம் சாட்டப்படவில்லை. மாறாக மெய்யான தொழுவத்திலுள்ள ஆடுகளை ஈர்த்துக்கொள்ளும் பக்தியும் பரிசுத்தமுமான தோற்றம் கொண்டவர்களென்று அறிவிக்கப்பட்டனர். எனவே அருவருக்கத்தக்கவர்களும் தீமையை அதிகரிப்பவர்களுமாக இருந்த அந்த இனத்தினர் அவர்களது உரிமையை விட்டுவிடும் அறிக்கையை செய்ய மறுத்தால் நச்சுப்பாம்புகளைக் கொள்ளுவது போல் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்ற கட்டளையை போப்பு பிறப்பித்தார். அதிகார இருமாப்புமிக்க அவர் அதே வார்த்தைகளை மறுபடி சந்திக்க எதிர்பார்த்திருக்கிறாரா? மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25:40 என்று சொல்லப்பட்டுள்ளதன்படி நியாயத்தீர்ப்பில் போப்புவிற்கு எதிராக நிற்கத்தக்கதாக அவைகள் பரலோகப் புத்தகத்தில் பதியப்பட்டுள்ளன என்பதை அவர் அறிந்திருந்தாரா?
இந்த மதவிரோதிகளுக்கெதிரான சிலுவைப் போரில் சபை அங்கத்தினர்களைவரும் கலந்து கொள்ள வேண்டுமென்று அந்த அறிக்கை அழைத்தது. இப்படிப்பட்ட கொடுமையான செயலில் ஈடுபடுவதற்கான ஊக்கப்பரிசும் அறிவிக்கப்பட்டது. அப்பரிசு சபை அங்கத்தினர்கள் சபைக்கெதிராகச் செய்துள்ள செயல்களுக்காக பொதுவாகவும் குறிப்பாகவும் உண்டாகக்கூடிய வேதனைகளிலிருந்தும் தண்டனைகளிலிருந்தும் அனைவருக்கும் விடுதலை தரப்படும். சிலுவைப் போரில் பங்கு பெறும் அவர்கள் நிறைவேற்றாமல் விட்டுவிட்ட எல்லாவிதமான ஆணைகளிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கப்படும். அவர்கள் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தும் சட்டப்படியானவைகளென்று அறிவிக்கப்படும். ஏதாவது ஒரு மதவிரோதியை கொன்றால் அவர்களின் பாவம் அனைத்தும் மன்னிக்கப்படும். வவுடாயிஸ் மக்களுடன் செய்யப்பட்டிருந்த எல்லா ஒப்பந்தங்களையும் அது நீக்கி அவர்களுடைய வீட்டுப் பொருள்களை விட்டுவிட்டுச் செல்லவும் உத்தரவிட்டது.
எந்தவிதமான உதவியும் அவர்களுக்கு ஒருவரும் செய்யக்கூடாது என்று கூறி சகலரும் அவர்களது சொத்துக்களை கைப்பற்றிக் கொள்ள அதிகாரம் கொடுத்தது. இந்த அறிவிப்பு திரைமறைவிலிருந்து செயல்பட்ட சத்துருவின் ஆவியை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இது வலு சர்ப்பத்தின் சீற்றமாகும். அங்குள்ளதாக கூறப்படும் கிறிஸ்துவின் குரல் அல்ல.
தேவப்பிரமாணத்தின் மாபெரும் தரத்திற்கு இசைவாக தங்களுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள போப்பு மார்க்க தலைவர்கள் இணங்க மறுத்து தங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு தரத்தை நிர்ணயம் செய்தனர்.
ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் அதை விரும்பினபடியால் அனைவரும் அதற்கு இசைய வேண்டுமென்று அது எல்லோரையும் வற்புறுத்தி மிக பயங்கரமான துயரம் தருகின்ற முடிவுகளை சட்டமாக்கிற்று. ஊழலும் தேவதூஷணமுமிக்க குருமார்களும் போப்புகளும் சாத்தான் அவர்களை செய்யும்படி ஏவின வேலையைச் செய்தனர். இரக்கம் அவர்களது இயல்பில் இல்லாததாகிவிட்டது. கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அப்போஸ்தலர்களை கொலை செய்த அதே ஆவி, மீரோ மன்னனை இரத்தவரியனாக்கிய அதே ஆவி, தேவனால் நேசிக்கப்பட்டிருந்தவர்களை பூமியிலிருந்து அழித்தொழிப்பதற்காக வேலை செய்தது. அநேக நூற்றாண்டுகளாக தேவனுக்கு பயந்த அந்த ஜனங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்கள் தங்கள் மீட்பரை கனப்படுத்தும் பொறுமையுடன் சகிக்கப்பட்டன. அவர்களுக்கு எதிராக சிலுவைப் போர்கள் நடந்தபோதும், மனிதத்தன்மை சற்றுமில்லாத கொலைபாதகங்களுக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்ட போதும், தங்களுடைய மிஷனரிமார்களை விலைமதிப்புமிக்க சத்தியங்களை எங்கும் பரப்பும்படியாக அவர்கள் அனுப்பி வைத்திருந்தனர். சாகும்படி வேட்டையாடப்பட்டனர். அப்படியிருந்தும் அவர்களுடைய இரத்தம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு தண்ணீராக அமைந்தது. அது கனி கொடுக்க தவறவில்லை.
இவ்வாறாக லுத்தரின் பிறப்பிற்கு நூற்றாண்டுகளுக்கு முன் வால்டனியர்கள் தேவனுக்குச் சாட்சி பகர்ந்தனர். அநேக நாடுகளில் பரவி விக்லிஃபின் காலத்தில் ஆரம்பமான சீர்திருத்தத்தின் விதைகளை அவர்கள் விதைத்தனர். அந்த விதைகள் லுத்தர் காலத்தில் ஆழமாகவும் அகலமாகவும் பெரிதாகவும் வளர்ந்தது. தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பாடுகளை சகித்துக் கொள்ள முன்வருபவர்களால் அது இன்னமும் காலத்தின் முடிவு வரை முன்னேறிச் செல்ல வேண்டியதிருக்கிறது.